ஆனந்தி என்கிற கிராமத்தில் உள்ள ஓர் பிராமணன் மகா வித்வசிரோமணியாக வேண்டுமென்று தனக்குத்தானே எண்ணம் கொண்டவனாக அழகாபுரம் அடைந்து ஞானேஸ்வரரை ஸ்தோத்திரம் செய்து வரலாயினார். ஞானதேவர் அவர் ஸ்தோத்திரத்துக்கு மகிழ்ந்தவராய் அவர் சொப்பனத்திலே தோன்றி, ஓ அந்தனசீதரே, நீ துக்காராம் சுவாமிகளிடம் போம், அவர் தம் அனுகிரகத்தால் உமது எண்ணம் திருணமாகும் என்று கூறி மறைந்தனர். உடனே பிராமணன் விழித்து ஆச்சரியமற்றவராய் தேவநகரம் சென்று துக்காராம் சுவாமிகளின் இல்லம் அடைந்து அவரை தரிசித்து வணங்கி தான் கண்ட சொப்பனத்தை பற்றி விவரமாக கூறி வந்தனர். இவ்விஷயம் கேட்டறிந்த துக்காராம் சுவாமி,
பரமாச்சரியமுற்றவராய் ஞானக்கடவதையே ஞானதேவர் கேவலம் எருமைக்கடாவைக் கொண்டு நான்கு வேதங்களையும் சொல்லியருளினர். புதிய வாகனமாக ஏறிக்கொண்டு வந்த சாரங்கதேவனுக்கு எதிராகப் போக உத்தேசித்து தான் ஏறியுள்ள குட்டிச் சுவரை வாகனமாக்கி நடத்தினார். இப்படியாயுள்ள மகா சித்த சிகாமணியான உலக பிரசித்தர் இப்பிராமணோத்தவனை என்பால் அனுப்பியது மகா வியப்பாயிருக்கின்றதே. மந்திரசக்தியினாலே அணுவானது பிரம்மஸ்திரமாவது போன்று அம்மகாத்மன் அனுகிரக விசேஷத்தினாலே இப்பிராமணசீலனது சங்கல்பத்தை பூர்த்தி செய்து விடுவோம் என்று 11 விரத்தங்கள் ஓர் சீட்டிலே எழுதி அச்சீட்டுடன் ஒரு தேங்காயும் சேர்த்து அப்பிராமணனிடம் கொடுத்து, தேங்காயை வேறு வேறு யாருக்கும் கொடாது, நீயே புசிக்க, உமக்கு இஷ்டசித்திகளெல்லாம் செவ்வனே அமையும் என்று திருவாய் மலம் தருளினான். இதனை ஏற்றுக்கொண்ட அந்தனன் ஏற்கனவே அபாக்கியனானமையால் சுவாமிகள் சொல்லிய விஷயத்திலே லட்சியம் வைக்காமல் சாமானிய தேங்காயை தின்பதாலும் மகாராஷ்டிரத்தில் எழுதப்பட்டுள்ள பாட்டுகளை படித்ததினாலும் எவ்வாறு பண்டிதத்தன்மை உண்டாகப் போகிறது என்று எண்ணினவனாய் துக்காராம் கொடுத்த தேங்காயையும் பாட்டை குறித்த ஏட்டையும் அவரிடமே வைத்துவிட்டு வந்த மாதிரியே வெறும் பேர் வழியாய் வந்த வழிபார்த்து சென்று விட்டனர். துரதிருஷ்டனாகி அவ்வந்தனன் சுவாமி கொடுத்தவைகளை அலட்சியமாய் வைத்துப் போனதைப் பற்றி சுவாமிகள், நாம் கொடுத்த மந்திர விருத்தம் என்ன, தேங்காய் என்ன, இவைகளை சாமான்யமாக வைத்துப் போயினானே, அவனுக்கு பிராப்தம் இல்லை போனும் என்று இருந்துவிட்டனர். வந்த அந்தனன் சொந்தவிடம் ஏக சிவாஜி மன்னரது ஆஸ்தானத்திலே புராணிகராய் உள்ள ஒரு பிராமணரது குமாரன், கல்வியறிவின்றி கேவலம் நிரக்ஷர குக்ஷியாய் உள்ளவனும் சபையில் பேசுவதற்கு சிறிதும் சாத்தியமில்லாதவனுமாய் இருந்தவன், எப்படியோ துக்காராம் சுவாமிகளது பிரதாப விசேஷத்தை கேள்விப்பட்டவனாய் அவர்பால் வந்து அடுத்து அவரெதிர் நின்று அஞ்சலி ஹஸ்தனாகி, ஏ என் ஆச்சாரிய சுவாமிகளே, தேவரீரனை தமக்கு அத்தியந்த பக்தனாக வைத்துக் கொள்ள கிருபை செய்ய வேண்டும் என்று பிரார்த்தித்தான். சுவாமிகள் மனமெருங்கி அவனுக்கு அத்தேங்காயையும் விருத்தம் எழுதி ஏட்டையும் கொடுத்து, இந்த தேங்காயை வேறு யாருக்கும் கூடாது, நீயே சாப்பிடுவாயாயில் உனக்கு நல்ல கல்வி விருத்தியும் சபையில் பேசும் திறமையும் உண்டாகும் என்று அறிந்தனர். அந்த ஐயன் அதை பெற்று வந்தனம் புரிந்து துக்காராம் சுவாமிகளை நோக்கி, ஐயனே, அருள்மிகுந்த மெய்யனே, விஷ்ணுதாசரே, விஷ்ணு பக்தாள் வேதியரை விட எவ்வளவோ விசேஷமானவர்கள், மகாவிஷ்ணு பக்தி அற்றவனோ அவன் சன்னியாசி ஆனாலும் நாயின் மாம்சத்தை உண்பவனிலும் மிகத் தாழ்ந்தவனாவான். எப்படி என்றால் எப்போதும் அவன் ஆசாரத்தில் லட்சியம் வைத்தவனாய் சீலனாயிருந்தும் எம்பெருமானிடமும் சாதுக்களிடமும் அன்பு பாராட்டி வருவதாலும் பகவானது திவ்ய திருவடியை எக்காலும் சர்வாவஸ்தைகள் ஏற்பட்ட காலத்தும் பகவானை ஸ்தோத்திரிப்பவனாதலால் வைஷ்ணவன் என்றும் இன்னும் மனம் களங்கமில்லாமலும் இருப்பான். இத்தகையவன் எஜ்ஜாதியில் பிறப்பினும் அவனுக்கு முழு நமஸ்காரமும் செய்யலாம் என்று பகவான் கீதையிலே விவரித்திருக்கிறார். அப்படி நாங்கள் பக்தி விநயமாக வந்தன வழிபாடுகள் செய்யாவிட்டாலும் சர்வசாஸ்திர ஆராய்ச்சிகளும் செய்துள்ளவர்கள் ஆதலால் சாஸ்திர பிரகாரம் பரதந்திரர்களாகிய தமக்கு வந்தன வழிபாடுகள் செய்து வந்தோம். இன்னும் நாங்கள் செய்யும் பிரார்த்தனைகளை தாங்கள் அத்தியாவசியமாய் அங்கீகாரம் செய்து எங்களது வாசஸ்தலமாய் உள்ள சிஞ்சவட்டி க்ஷேத்திரம் வந்து அங்கே சிலபோது தங்கியிருந்து ஹரிபஜன நாம சங்கீர்த்தனங்கள் பாடி எங்கள் அனைவரையும் உத்தமவான்களாய் ஆக்குவிக்குமாறு அனைவரும் பிரார்த்தனை செய்தனர். இது கேட்ட துக்காராம் சுவாமி அவர்களை நோக்கி, தாங்கள் கோரியவாறு செய்வோம் என்று சம்மதித்தவராய் அன்னவர்களோடும் சென்று கொண்டிருக்கிற போது மத்தியிலே லோகநகர வாசஸ்தர்களான சிலர் வந்து துக்காராம் சுவாமிகளை தரிசித்து வந்தன வழிபாடுகள் புரிந்து தங்கள் ஸ்தலம் வரவேண்டும் என்றும் அங்கு சிலபோது வாசமாயிருத்தல் வேண்டும் என்றும் பிரார்த்தனை செய்து கையோடும் அழைத்துச் சென்றனர். மகா வியாபகஸ்தராகிய துக்காராம் சுவாமி அவர்கள் மனோபாவம் தெரிந்தவராய் திரும்பி வந்துவிட்டனர். இப்படியாக முன்னே நிரக்ஷர குக்ஷியாயுள்ளவனுக்கு கொடுத்த தேங்காயை அப்பிராமணன் அவர் சொற்படி உண்டு விருத்தங்களையும் பாராயணம் பண்ணி அதை மகா குருபிரசாதமாக விசுவாசித்து சுவாமிகளின் அனுமதி பெற்றவனாய் தன் ஊர் அடைந்தனன். இங்கனமாக ஓர் தினம் அரசன் மன்றத்திலே புராண காலக்ஷேபம் நடைபெற்று வர அப்போது இப்பிராமணன் அங்கே போயிருந்து புராணம் கேட்டறிந்து கொண்டிருக்கிற போது அவ்விடம் உள்ள பற்பல வித்வான்களுக்கெல்லாம் விளங்கக்கூடாததாய் உள்ள ஓர் விஷயத்தை பற்றி இவர் எடுத்து உபன்யாசம் செய்தனர்.
அது கேட்ட அங்குள்ள அனைவரும் ஆச்சரியமுற்றவர்களாய், கேவலம் சர்வமண்டுவாயுள்ள இவனுக்கு இவ்வரிய அர்த்தபாவம் எவ்வாறு தெரிந்ததோ, யார்பால் பாடங்கேட்டு கட்டுணர்ந்தானோ என்று ஒவ்வொருவரும் மெச்சி சங்கை தோன்றியவர்களாய், இதன் மூல காரணத்தை பற்றி விசாரிக்கையில் அப்பிராமணன், எனக்கு துக்காராம் சுவாமிகளது உள்ளன்பான உபதேச மந்திர விசேஷத்தினாலே இவ்வளவாக கல்வியறிவு தோன்றப் பெற்றனன் என்று சொல்ல, அது கேட்டு புராணம் வாசித்து வந்த மகாவித்வான் இந்த துக்காராம் சீடனை அழைத்து அவன் கையில் தன் புராணத்தை கொடுத்து, நீ இப்புராணத்தை வாசித்து அர்த்தம் சொல்லு என்று வேண்ட, அவர் அக்கோருதலுக்கு இசைந்தவராய் புராணம் வாசித்து அதற்கு வியாக்கியானம் செய்தார். அது கேட்ட அச்சபையிலே உள்ள சர்வ படிப்பாளிகளும் வித்வான்களும் மகா சந்தோஷமடைந்தவர்களாய் அபிப்பிராயம் கொடுத்து, இத்தகைய வியாக்கியான சாதுரிய மாதுரியத்தை எங்கும் எவரும் சொல்ல கேட்டதே இல்லை என்றும், இவர் சத்குருவின் பூரண கடாட்சம் பெற்றவர் என்றும் வியந்து, இதற்கு ஆதார மூலரான துக்காராம் சுவாமியை பற்றி ஆயிர விதங்களில் அனைவரும் துதித்து வாழ்த்தி மகிழ்வேகினார்கள். இப்படி எல்லோரும் ஆனந்தாதீதராய் சிறக்கம்பம் செய்த பின்னர், அப்போது சிஞ்சுவட்டியிலிருந்து ராஜ்சபாவுக்கு வந்திருந்த சில விப்ர சிகாமணிகள் துக்காராம் சுவாமியாரை தரிசிக்க வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களாய் அவரை அழைத்து வாரும் என்று ஓர் ஆசாமியை அனுப்பி வைத்தார்கள். அந்த ஆசாமி தேவநகரம் சென்று அவரைக் கண்டு அஞ்சலி செய்து, அங்கிருந்து அவர் பற்பல சாதுக்கள் கூடியுள்ள சபையில் ஹரிபஜனம் செய்து கொண்டிருந்ததை கேட்டிருந்து, மற்றவர்களை ஒத்தே தானும் பரவசப்பட்டவனாய் மெய்மறந்து ஆனந்தாதீதனாகி சொற்றி தான் எண்ணி வந்த காரியாதிகளை தாசர்பால் சொல்வதற்கும் இயலாமல் இருந்துவிட்டார். மற்றும் அங்குள்ள பால யவ்வன விருத்தர்களான சமஸ்தர்களும் எம்பெருமானது திவ்யநாம ஸ்தோத்திரங்களை கேட்டவர்களாய் மெய்மறந்து சித்திரப்பதுமையை ஒத்தவராயினர். அங்கு தீவெட்டி பிடித்தவர்களுக்கும் இப்படிக்கான பரவசம் நேர, அவர்கள் தத்தம் தீவெட்டிகளை தூக்கிக் கொண்டிருந்ததால் பந்தலிலேயே தீ எட்டி பிடித்து பந்தல் எரிந்து வந்தது. இத்தகைய பரமானந்த கீர்த்தனங்களை அங்கிருந்து கேட்டு ஆனந்தித்து வந்த அனைவரும் இத்தீ பற்றியதை சிறிதும் அறியாதவர்களாய் இருந்தனர். இவ்வாறாக கோதாவரி ஸ்தலவாசியானவரும் மெய்ஞான வைராக்கிய பிரமுகருமாயுள்ள ஷேக்கு மம்முது என்னும் பெயர் கொண்டவனான ஒரு சக்தி தொழிலாளன் ஹரிநாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே தேவநகர துக்காராம் சுவாமிகள் பகவன் நாம பஜனம் செய்து வரும்போது அங்கு போட்டிருந்த பந்தலில் தீப்பற்றி எரிகிறது என அறிந்தவனாய் தன் கைகள் இரண்டையும் ஒன்றோடொன்று சேர்த்து தேய்த்துக் கொண்டிருந்தான். அச்சமயத்திலே அங்குள்ள சாது ஜனங்கள் அவனை நோக்கி, நீ இப்போதிலிருந்து உன் இருகரங்களையும் தேய்த்து வந்தது ஏது காரணம் கொண்டு என்று விசாரித்தார்கள். அப்போது அந்த ஷேகுமுது என்பவர், ஏ மகாபக்தர்கள், தேவநகரத்திலுள்ள நம் சாது துக்காராம் சுவாமிகள் ஹரிபஜனம் செய்து வரும் இடத்திலே அநேகர்கள் கூட்டமாய்க்கூடி ஹரிபஜனம் கேட்ட விசேஷத்தால் மனக்களைப்புற்று பரமானந்தமுற்று சுற்றியுள்ள போது தீவெட்டி நெருப்பு பிடித்து பந்தல் எரிந்து வர அதை யான் அறிந்து என் கையினால் தேய்த்து அவித்து வந்தனன் என்று சொல்ல, அதை அறிந்த அங்குள்ள யாவரும் ஆச்சரியப்பட்டவர்களாய் அப்போதே அந்த தேவநகரத்துக்கு ஒரு சேவகனை அனுப்பி அங்கே தாசர் ஜாகாவில் போடப்பட்டுள்ள பந்தலில் தீப்பற்றியதையும் அவனைக் கொண்டே அறிந்த சித்தர்களாகிய ஷேகுமுதைக் கண்டு தேவநகரத்தில் நடந்த அந்த பந்தலில் தீப்பிடித்ததை நீர் எவ்விதம் கண்டறிந்தீர் என்றும், அவ்வக்னியை நீர் அவித்ததற்கு காரணமும் யாதோ, அங்குள்ள சர்வசக்தி வாய்ந்தவரான துக்காராம் சுவாமியும் அவரது உபாசனா தேவனான பண்டரீநாதனும் அந்த விசேஷத்தை அறிந்து சாந்தம் செய்யக்கூடாதவர்களா? நீர் ஏன் அது விஷயத்தில் கவலை கொள்ளலாயினீர் என்று வினாவல் செய்ய, ஷேகுமம்முது அவர்களை நோக்கி, தங்கள் கிருபாவிசேஷத்தினாலே யானும் தேவநகர விருத்தாந்தங்களை அறிந்தேன். ஸ்ரீ பண்டரிநாதர் துக்காராம் சுவாமி கீர்த்தனைகளை கேட்டு தம்ஸ்மரணையற்றி மனசப்படாமல் இருந்தலினாலே அவரது சர்வஜத்வமும் சர்வசக்தியும் பயனற்றதாயின என்று கூறி வருவதை அறிந்த அங்குள்ளார் அனைவரும், சாதுக்களது மகிமையை பற்றி சாதுக்களே அறியவல்லரே என்று மற்றையர் அறிதல் அசாத்தியமாகும் என்று ஷேகுமம்முதுக்கு தண்டம் சமர்ப்பித்து அவரது மகா விசேஷங்களைப் பற்றி மெத்த விசேஷகரமாய் துதித்து வந்தனர். அங்கு இவ்வாறாக சிவாஜி மன்னன் ஆஸ்தானத்திலே உள்ள சிஞ்சவட்டி கிராமவாசியான வேதியர்கள் துக்காராமை அழைத்து வரச் சென்ற ஆளை இதுவரையிலும் காணவில்லையே என்று மீண்டும் ஒரு ஆளை அனுப்பி வைத்தனர். அந்த மனிதனும் தேவநகரம் சென்று ஏற்கனவே போனவனைப் போன்றே பஜனங்கேட்டு பரவசனாய் சொக்கியிருந்தவனாயினான். சிஞ்சவட்டி வேதியர்கள் அனுப்பியவன் வரும் சமயம் வரை பார்த்தும் வாராமையாலே மறுபடியும் ஒருவனை பிடித்து அனுப்ப அவனும் சென்று அக்கதிக்கு ஆளாயினர். ஆகவே துக்காராம் சுவாமிகளது பஜன கோஷ்டியானது பரமபதத்துக்கு அடுத்தபடியாயிருந்து வந்தது என்று ஏற்பட்டதாயிற்று. பரமபதம் சேர்பவர்கள் பகவானது சாரூப பதவியை அடைய பெறுதல் போலவே இங்கு துக்காராம் பஜன கோஷ்டிக்கு வந்தவர்களும் அவ்வாறு பஜனத்தில் சொக்கி சாரூபத்தை அடைகிறார்கள் என்பது பெறப்பட்டது. செஞ்சுவட்டி வேதியர்களால் அனுப்பப்பட்ட ஆட்கள் மூன்று பேர்களும் வராமைக்குள்ள காரணம் அறியாதவர்களாய் தங்கள் கோஷ்டியர்கள் ஒரு தீர்மானம் செய்து கொண்டார்கள். என்ன தீர்மானம் என்றால், நம்மால் அனுப்பப்பட்ட மனிதர்கள் துக்காராம் சுவாமிகளது பஜன கீர்த்தனங்களால் சொக்கியவர்களாய் தான் உத்தேசித்த காரியத்தை மறந்துவிட்டார்கள் என்று தெரிகிறது. இப்படியாக எத்தனை பேர்களை அனுப்புவோமானாலும் அவர்களும் அந்த மயமேயாய் விடுவார்கள் என்பதில் சற்றும் சந்தேகிக்கவே வேண்டாம். ஆதலினாலே நாம் அனைவருமே போய் சந்தேகத்தை தெளிந்து கொள்வோம் என்று திடப்பட்டவர்களாய் புறப்பட்டனர். சகல வியாபகத்வராகிய துகாராம் அவர்கள் இவர்களது வருகையை அறிந்தவராய் தம் பஜன கோஷ்டியரோடும் விழிப்பு வந்தவராய் செஞ்சவட்டி பிராமணர்களை வழியிலேயே எதிர்கொண்டு அழைத்து வந்தனாதிகள் புரிந்து, ஏ மறைவர்கள், எனது ஆவித்துணைவராகிய பரமாத்மன் அருளி செய்துள்ள பிரமாணப்படிக்கு ஜெகஜீவ பரங்கள் யாவும் தெய்வத்தையே ஆதாரமாக கொண்டுள்ளன. அத்தெய்வமோ என்றால் மந்திரத்தை ஆதாரமாக கொண்டிருக்கின்றது. அம்மந்திரமோ தன்னை இயக்கக்கூடிய பிரம்மநிஷ்டர்களுக்கு ஆதாரமாய் உள்ளது. ஆகவே அவ்விதமான பிரம்மநிஷ்டன் எவனோ அவனே இவ்வளவு அடிமைக்கு தேவதையாய் விளங்கும் என்று பிரமாணம் ஏற்படுகிறபடியால் பிரம்மநிஷ்டிகள் செய்யும் நீங்கள் எங்களுக்கு தெய்வங்களாய் விளங்கலாயினீர்கள். இத்தகைய தாங்கள் என்பால் கருணை வைத்து அபாத்திரனாகிய என்னை ஒரு பாத்திரனாய் எண்ணி தங்களது சேவையை பாதித்தீர்கள். இதனால் யான் எவ்விதத்தில் தங்களது கிருபா விசேஷத்தினாலே தன்னினாயினேன் என விண்ணப்பித்தனர். அது கேட்ட சிஞ்சவட்டி அந்தனசீலர்கள் தாசரது வினய வார்த்தைக்கு யாவரும் களை கூர்ந்தவராய் ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஓ மகாதாசரே, தமது தரிசனார்த்தத்தை விரும்பிய யாங்கள் வந்து தரிசனம் செய்து போக தங்கள் பிராணதெய்வமாகிய பாண்டுரங்கன் தம்மை இங்கே வரவழைத்து எங்களது அபிப்பிராயத்தை நிறைவேற்றியுள்ளார். எங்களுக்கு ஏற்பட்ட சந்தேகத்தை எவ்வப்போது தேவரையை நிவர்த்தித்து எங்களது நட்பை விரும்பும்படி பிரார்த்திக்கிறோம். மகா கழுதலாயுள்ள இக்கலிகாலத்திலே தாம் பல புதுமைகளை காட்டி வருகிறேன். யாங்கள் தம் வைபவத்தை கேட்டறிந்தவர்களாய் அதிசயப்பட்டு யாரோவென சம்சயித்தோம். சர்வசாதாரணமான ஒருவனுக்கு இத்தகைய கௌரவம் ஏற்படாது என்று எண்ணுகிறோம். தாம் எங்கள் சந்தேகங்களை நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொல்லுதலை கேட்ட துக்காராம் சுவாமிகள் ஓர் கத்தியைக் கொண்டு தன் தொடையை சேரித்துக் காண்பித்தனர். அதிலே ரத்தம் மாம்சாதிகள் இல்லாமல் மிக்க வெள்ளியதான பஞ்சுக்கு நிகரான சதை தோள்களாயிருப்பது போன்றே அவர்களுக்கு தெரியலாயினர். அதுகண்ட வேதியர்கள் அதிசயித்தவர்களாய், பஞ்சபூத மயமாயுள்ள இம்மனித உடம்பானது இரத்த மாம்சாதிகளோடும் கூடி பார்ப்பதற்கு அசூசியாக இருக்கும். தம் சரீரமோ ஐந்து வகையான உபனிஷத் மயமே என்று தெரிகின்றது. ஆகையால் சரீரத்துள்ளே உதிரமென்ன மாம்சாதிகள் என்ன இவைகளின்றி அதிவெண்மையாகியும் மகாசுத்தமாகியும் மனதிற்கு பரிமளமாகவும் இருக்கின்றது. இப்படிக்கான உங்களை எங்களுடைய புத்தியின்மையினாலே மனுஷர்களுக்குள்ளே மிகவும் சாமான்யமென்றே நினைத்திருந்தோம் என்று கூறி துக்காராம் சுவாமிகளுக்கு நமஸ்கரித்தார்கள். துக்காராம் சுவாமியும் அவ்வேதியர்களுக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் புரிந்து, எனது உயிர்த்துணையாகிய ஸ்ரீ பரமாத்மனுக்கு நமஸ்கரிக்க வேண்டிய நீங்கள் இந்த தீனனுக்கு நமஸ்கரிப்பது எவ்விதத்தும் நியாயமே இல்லை. அடியவனிடத்திய காமாதியனவெல்லாம் ஒழித்து யான் மகா வைணவ சம்பிரதாயத்தையும் வைராக்கியாதிகளையும் கூடி இருக்குமாறும் தயவு செய்யும்படி அருள் புரிய வேண்டுகிறேன் என்று கூற அவ்வந்தனர்கள் இவரை நோக்கி, ஏ மகாவிஷ்ணுவின் பக்தரத்னமே, விஷ்ணு பக்தனானவன் வேதியிலும் அதிமேன்மையன், அவன் சாமானியன் அன்று. ஆகவே மகாவிஷ்ணுவிடத்தில் அவலேசமும் பக்தியற்றவனாய் அவன் அதிசூரனானாலும் அவன் நாய்மாமசம் புரிப்பவனிடம் கேள்மியானவனே யாவன். காலத்தும் சுஷியுடையனாகி எம்பெருமானது திவ்ய திருவடியிலே சாதாரண காலத்தும் கஷ்டகாலத்தும் ஸ்மரித்து வருவதாலேயே வைணவன் என்று வழங்கப்பட்டுள்ள பரிசுத்தன் எம்மரபிலாவது எந்த வருணத்திலாவது ஜனித்திருப்பானாயினும் அந்த புருஷனுக்கு சர்வாங்க நமஸ்காரம் செய்தல் வேண்டும் என்பது சாஸ்திரம் முறையிடுகின்றதன்றோ? பக்தி மூலமாய் நாங்கள் வணக்கம் செய்யாவிட்டாலும் நூலாராய்ச்சி செய்துள்ள வேகியர்களாதலினாலேயும் முறைப்படி அந்நியவசமுடையவர்களாதலாலேயும் தமக்கு நமஸ்கரித்தோம். இதன்றி இன்னமும் நாங்கள் செய்யும் வேண்டுகோளை நீங்கள் முக்கியமாக ஒப்புக்கொண்டு எங்களது சொந்த க்ஷேத்திரமாயுள்ள சிஞ்சவட்டி அடைந்து அங்கே சொற்பகாலம் வரை இருந்து வந்து விஷ்ணு ஸ்தோத்திரங்களை செய்து எங்களை பரிசுத்தர்களாக செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டார்கள். இது கேட்ட துக்காராம் சுவாமிகள் தாங்கள் வேண்டுதல் செய்த வண்ணம் செய்ய உடன்பட்டுள்ளேன் என்று ஒப்புக்கொண்டே அவர்களோடு உடன் சென்று போகும்போது மத்தியிலே லோகநகரத்து மகாஜனங்கள் வந்த துக்காராம் சுவாமிகளுக்கு வந்தன வழிபாடுகள் செய்து தம்மூரிலே கொஞ்ச காலம் வந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டவர்களாய் கையோடு அழைத்துப் போயினார்கள். துக்காராம் சுவாமிகள் அங்கே இருந்து கொண்டு விஷ்ணு ஸ்தோத்திரமாக நாமபஜனம் செய்து வந்தனர். அவ்வூருக்காரர்கள் துக்காராம் சுவாமிகளிடத்திலே மிகுந்த உள்ளன்பு வைத்து நடந்து வரும்போது ஓர் பண்டிதர் தனது சீடர்களோடும் அவ்விடம் வந்து சேர்ந்தார். அச்சமயம் அவ்வூர் ஜனங்கள் சூரியோதயமான பின்னரே நித்திரை கலைந்து எழுந்தனர். இப்படி இவர்கள் மனம் போல நடப்பதற்கு என்ன காரணம் என்று விசாரிக்கும் போது ஜனங்கள் அவ்வித்வானை நோக்கி, ஐயா வித்வாம்சர்களே, இவ்வூரிலே தற்சமயம் வித்வானும் மகாபக்திவானுமாயுள்ள ஒரு பெரிய வைஷ்ணவ சேதர் ஒருவர் சில நாளாக வந்து வாசம் செய்து வருகிறார். அவர்களோ முதிர்ந்த பக்திமான். இரவிலே அவர் செய்து வரும் பகவன் நாம சங்கீர்த்தனங்களை யாங்கள் எல்லோரும் மிக பிரியமாய் சலிக்காது ஆனந்தமாக கேட்டனுபவித்து வருதலாலே காலத்தில் படுத்துறங்க ஹேத்து இல்லாமல் அகாலத்தில் நிதிரை செய்து வருகிறோம். அந்த காரணத்தினாலே தான் காலையில் எழ முடியாமல் தாமதிக்கின்றது என்றனர். அதை கேட்ட வித்வான், என்ன, மகா வைராக்கியசீலரான துக்காராம் சுவாமிகள் வந்து பிரம்மானந்த புலத்திக் கொண்டு வருகிற போது நமது வித்வத்தன்மை இங்கு செல்லாது. ஜனங்கள் பிரியப்படவும் மாட்டார்கள். இந்த சமயத்தில் இவ்வூரார் நமக்கு ஏதும் சம்மானம் செய்யவும் சம்மதியார்கள். ஆனது பற்றி நாம் வேற்றூருக்குப் போவதை நலமெனக் கொண்டு நிச்சயித்தவராய் ஊரை விட்டு புறப்பட்டு சில தூரம் போய்க் கொண்டிருந்தனர். துக்காராம் சுவாமிகள் இவ்விஷயம் தெரிந்து கொண்டு அவ்வித்வானை ஆளல் விட்டு அழைத்து வரச் செய்து அவருக்கு ஆசனம் கொடுத்து அமரச் செய்து, ஏனையா, நீங்கள் இவ்வூருக்கு வந்த காரணம் என்ன, மறுபடி உடனே விலை கிளம்பியது என்ன, விவரியுங்கள் என்று கேட்ட வித்வான், ஐயனே, அரிய ஞான துய்யனே, யான் பன்றரை நகரில் இருப்பவன். எனது புத்திரனுக்கு விவாதம் செய்ய வேண்டிய பருவகாலம் வந்துவிட்டதால் அச்சுப விசேஷம் முடிப்பிக்க வேண்டியதற்கு ஆதாரமாயுள்ள பொருள் கைவசம் இல்லாமையால் இவ்வூருக்கு வந்தேன். இங்கு பக்தி ஞான வைராக்கியாதிகளில் சிறந்துள்ள தாங்கள் எழுந்தருளியிருப்பதை கேள்விப்பட்டேன். அமிர்தானந்த வருஷம் போல் பக்திரசம் சொட்டச் சொட்ட பாடும் பரிசினரான தேவரே விஷ்ணுநாம வஜனம் மாறிபொழிவதைக் கருதி இத்தகைய அமிர்தபானத்தை கேட்டு சுவைத்து சுவையறிந்த திருச்சுவிகளை உடைய இவ்வூர் மகாஜனங்களது காதுக்கு நம் உடல் வளர்ப்பு பாடல் புத்தி செய்யாது என்று எண்ணியே அடியேன் புறப்பட்டு விட்டேன் என்றனர். அதை கேட்ட சுவாமிகள், நல்லது, இருக்கட்டும், வாரம், நம்மிடம் இரும் என்று அமர்த்தி போஜனம் செய்ய சொல்லி அவரைக் கொண்டு சில பகவான் நாம ஸ்துதிகளை பாடும்படி சொல்ல அவரும் அதற்கு இசைந்து விஷ்ணாம ஸ்தோத்திர கீர்த்தனங்கள் பாடிக் கொடுக்க துக்காராம் சுவாமிகள் அதை ஏற்று பார்த்து மிக மகிழ்ந்து அவ்வூராரை பார்த்து வித்வானை சுட்டிக்காட்டி, ஐயா, இவர் சிறந்த வித்வான், பண்டரிய நகர வாசியாம். இவரது குமாரன் விவாக நிமித்தம் பொருள் சேகரம் செய்ய வேண்டி யாத்திரையை புறப்பட்டவர். அப்படியே இவ்வூருக்கு வந்து உங்களையும் பார்த்து போக வந்திருக்கிறார். உங்களுக்கு புண்ணியம்தான். மெத்தமும் மொத்தமுமான வித்வான், ஏதும் சக்திக்குத்தக்கவாறு அனைவரும் ஒத்து மரியாதை செய்வது நலம். இது விஷயமாக நீங்கள் செய்தால் உங்களுக்கு ஸ்ரீ பாண்டுரங்கன் பெரிய உதவியாகிய பதவியை உதவுவார், சந்தேகமில்லை. ஆனால் நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். அதாவது, உங்கள் ஊரவர்களிலே 1வது வகுப்பு, 2வது வகுப்பு, 3வது வகுப்பு என மூவகையாய் பிரித்து 1வது வகுப்புக்காரன் 3 பணமும், 2வது வகுப்புக்காரால் 2 பணமும், 3வது வகுப்புக்காரால் 1 பணமுமாக வரியிட்டு வசூலித்து மொத்தம் பண்ணி சில்லறையாக வருவதையும் பெற்று அவருக்கு கொடுத்து பின் மெத்த சல்லிசாய் முடியும் என்று கூறவே அது கேட்ட மகாஜனங்கள், ஏ சுவாமிகள், தங்கள் அபிப்பிராயத்தை யாங்கள் சிறசில் வைத்துக் கொண்டு அவ்வாறே செய்ய தயாராய் உள்ளோம் என்று அனைவரும் கூட்டம் கூட்டி தங்கள் ஜனங்களை 3 வகையாக பிரித்து 1வது வகுப்பார் 3 ரூபாயும், 2வது வகுப்பார் 2 ரூபாயும், 3வது வகுப்பார் 1 ரூபாயும் ஆகிய வகையில் சேர கட்டியதை சேகரிக்க முயற்சித்து அவரவர்களுக்கும் தெரிவிக்க அனைவரும் சேர்ந்து விதித்தவாறாக ரூபாய் கொடுக்க அதை ஒன்று சேர்த்து கீழ்ப்பட்ட சில்லறை பேர் வழிகளால் கிடைத்த சில்லறையையும் சேர்த்து மொத்தம் பண்ணி துக்காராம் சுவாமிகளிடம் கொண்டு வந்து கொடுத்து, சுவாமிகள், இத்தொகையை தங்கள் இஷ்டப்பிரகாரம் வசூலித்துக் கொண்டு வந்து கொடுத்து விட்டோம். இதை தங்கள் கையாலேயே வித்வானுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று யாவரும் துதி செய்ய உடனே துக்காராம் சுவாமிகள் களை கூர்ந்து வித்வானை அழைத்து தொகையை தாம்பாளத்தில் இட்டுக் கொடுத்தனர். இப்படியாக இடையிலே சில குடும்பர்கள் மட்டும் தங்களுள் ஏனையா, நம் தொகை கொடுக்கிற போது துக்காராம் கையால் கொடுக்க வேண்டும் என்பது எதற்கு, நமது தொகையை கொடுத்து அவர் பெருமை அடைவதானால் அதெப்படி என்று அவர்களுக்குள்ளே பேச்சு நடக்க நிரந்தர அறிவாளராகிய சுவாமிகள் களங்கமுள்ள தீய மனதுடையவர்களது மனோநிலை தெரிந்து பொதுஜனங்களை நோக்கி, இவ்வூரார் அனைவரும் பொருளுதவி புரிந்தார்களா என்று கேட்க, அதற்கு ஊரார் எல்லவரும் கொடுத்தனர், ஆனால் ஒரு பேர் வழி மட்டும் கொடுக்கவில்லை. அவன் ஜவுளி வியாபாரம் செய்து பிழைப்பவன், அவன் மகா தீயவன், அவனுக்கு கொஞ்சம் கூட தெய்வபக்தியே தெரியாது, மெத்த குறும்பன், எந்த பாகவதரையும் தூஷிப்பதே அவனுக்கு இயல்பாயிருக்கிறது. இந்த புத்திமான் நீங்களாக, மற்ற யாவரும் தங்கள் தங்கள் சத்தியானுசாரமாக கொடுத்தனர் என்று கூற அது கேட்ட துக்காராம் சுவாமிகள், சில பேர் எனக்காக வேண்டி அந்த மனிதரிடம் சென்று எனது பிரார்த்தனை எனக் கூறி அவரது சக்திக்கு தாக்கினதை கொடுத்து அனுப்பும்படி கேட்டேன் என்பதாக சொல்லுங்கள் என்றனர். அவர்கள் அவ்வாறே அவர் இல்லமடைந்து உங்கள் சக்திக்கு தக்கபடி ஏதேனும் கொடுக்கும்படி துக்காராம் சுவாமிகள் உங்களை கேட்டு வாங்கி வரும்படி சொல்லி அனுப்பினார் என்று கேட்க, அம்மனிதன் இவர்கள் கூறியதை சிறிதும் காது கொடுத்து கேளாது தன் காரியத்திலேயே கண்ணாயிருந்தனர். அப்போது போய் கேட்டவர்கள் அவமானம் அடைந்தவர்களாய், இந்த கேவல ஞானஹீனனிடம் நாம் வரப்படாது, ஆயினும் பெரியவாழ் சொல்லை தட்டலாகாது என்று எண்ணி வந்தோம், ஆகையால் ஒரு வார்த்தை சுவாமிகள் கேட்டதாக சொல்லிவிடுவோம் என்று பரமசாதுவை பார்த்து மகானுபாவர் சொன்ன பிரகாரமே கூற அவர் அதை கேட்டவுடனே மகா கோபம் கொண்டு துக்காராம் இரவெல்லாம் ஒரே தத்தலாக கத்தி யாவரையும் தூங்கவிடாது செய்கிறதும் அல்லாமல் உங்களையும் சொந்த வேலைகளை பார்க்க ஒட்டாது கெடுத்ததும் அல்லாமல் பணம் கேட்கவா அனுப்பினார், நன்றாயிருக்கிறது, உங்களுக்கு வேலை இல்லையோ, அவன்தான் வேலையற்று போயிருக்கிறான் என்றால் நீங்களும் அவனோடு திரிந்து வருகிறீர்கள், அதோடு இல்லாதபடி என்னையுமா வந்து தொந்தரவு செய்கிறீர்கள், பணமாவது காசாவது போங்களையா, அவர் உங்களுக்கு உத்தரவு செய்தது போல் நான் உங்களுக்கு உத்தரவு செய்கிறேன், அதாவது நீங்கள் வீட்டுக்கு போய் நன்றாய் போஜனம் செய்து அவரவர்களுக்குரிய வேலைகளை பாருங்கள், இது மெத்த உங்களுக்கு நன்மையை தரும், போங்கள் என்று மறுத்து கூறிவிட்டனர். இது கேட்டு போக மனமில்லாது சிறிது தயங்கி நிற்கவே, ஏனையா நினைக்கிறீர்கள், நானும் உங்களைப் போல் பித்து பிடித்தவன் என்றால் நினைத்தேன். நான் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறேன், இப்போது என்னை தொந்தரவு செய்யாமல் போய் வாருங்கள். உங்களுக்கு ஒரு கும்பிடு, உங்களை சொல்லி அனுப்பிய துக்காராமுக்கும் ஒரு கும்பிடு என்று வந்தவர்களை கும்பிட்டார். பின்னும் அவர் சொன்னதாவது, ஐயா, நான் அரும்பாடுபடுகிறவன், என் காசில் ஒரு காசு கூட கொடுக்க எனக்கு மனமில்லை. நீங்கள் வருத்தப்படாமல் வந்த மார்க்கத்தை பின்பற்றி செல்வதே என் வேண்டுகோள். ஆகையால் உங்களை துக்காராம் எதிர்பார்த்திருக்கிறார், அங்கு போய் அவரிடம் சொல்லிவிடுங்கள் என்று சொல்ல, அது கேட்ட அவர் மனைவியார் மிக்க விவேகியானதால் புருஷரை பார்த்து, ஏனையா கோபமாய் பேசுகிறீர்கள், இவர்களோ தர்மகாரியமாய் வந்தவர்கள், ஏதும் இல்லை என்று அனுப்பாது கொடுக்க வேண்டியதுதான் நியாயம். அவ்வாறு செய்ய மனம் இல்லையானால் கர்ணகோடூரமாய் வார்த்தைகளை கூறாது இனிய வார்த்தையை கூறி அனுப்புவதுதான் விவேகம். எவ்வாறென்றால், கொடையேயவர்க்கும் எப்பேரும் கொடுக்கும் நெறியிற் பிறழாத கொடையேயாரும் தன் வழியில் ஒழுகச் செய்யும் குறை தீர்ந்த கொடையே பகையை உறவாக்கும் குலவும் பூதமனைத்தினையும் கொடையே புறக்கும் என் உள்ளங்கொள்ளப் புகன்றான் கௌதமனே. முன் தொடர்பிற் செய்த முறைமையால் வந்த செல்வம் இற்றை நாள் பெற்றோம் என்று எண்ணாது பாழ்மனமே. அற்றவர்க்கு ஈயாமல் ஹரன் பூஜை ஓராமல் கற்றவர்க்கும் ஈயாமல் கண் மறந்து விட்டனையே. பிறக்கும் பொழுது கொடுவந்தில்லை, பிறந்து மண்மேலிறக்கும் பொழுது கொடுபோவதில்லை, இடைநடுவில் குறிக்குமிச் செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாது இறக்கும் குலாமருக்கு என் சொல்லுவேன் கட்சியே கம்பனே என்று இவ்வாறெல்லாம் என் பிதா புராணம் சொல்லும்போது நான் கேட்டிருக்கிறேன். ஆகையால் தாங்கள் வந்தவாளை கோபியாமல் ஏதும் வாயால் இல்லை என்பதை கையால் இல்லை என்று கொடுத்தனுப்புவதே நியாயமான காரியம் என்றனள். அது கேட்ட அந்த ஈயா பக்தர், ஆமடி அது சரிதான், அப்பா புராணம் வாசித்தாரே, நான் 2 ரூபாய் கேட்டு வாங்கி வரச் சொன்னேன் என்று கேட்டு வாங்கி வா பார்க்கலாம் என்று கோபித்தனர். உடனே அவள் இன்னும் சொல்வாள், ஒரு குடும்பஸ்தனுடைய பொருளை பெறுவதற்கு 4 பேர்கள் பாகஸ்தர்களாக ஏற்பட்டுள்ளார்கள். அதாவது முதல் பேர் வழி தர்மம், 2ஆம் பேர் வழி அரசன், 3ஆம் பேர் வழி அக்னி பகவான், 4ஆம் பேர் வழி திருடன். இப்பாகஸ்தர்களான நால்வரும் ஒருவனால் தேடப்பட்ட பொருளை பகிர்ந்து கொண்டு போகும் பங்குக்காரர்களாய் உள்ளார்கள். இந்நால்வர் உள்ளே முதல் பேர் வழியான தர்மத்தை ஒருவன் செய்யாமற் போனால் பொருளுடையானுக்கு வரும் அவமானத்தை சகிக்க மாட்டாமல் மனம் வருந்தினவர்களாய் என்னைய 3 பாகஸ்தர்களான அக்னி பகவான் என்ன, அரசன் என்ன, திருடன் என்ன, இம்மூவர்களும் அச்செல்வத்தை சமயம் பார்த்து நாஸ்தியாகச் செய்வார்கள். ஆகையினாலே விவேகிகள் தர்மம் என்றால் தாராள மனசோடு செய்வார்கள். ஆகவே முதல் பேர் வழியான தர்மத்தை சரிவர் நடத்தி வருவார்களேயானால் பின்னவர்களான மூவரும் செல்வானிருக்கும் திசையையே நோக்க மாட்டார்கள் என்று தர்ம நூல் முறையிடுகிறது. இவ்வுண்மையை நாம் அனுபவத்திலேயும் பார்த்து வருகிறோம். லோபித்தனமானவன் நரத்தை செய்யாது தன் குடும்பத்துக்கும் சரிவர செலவு செய்யாமல் பூமியுள்ளே புதைத்து வைத்த பொருளை அந்நியர்களே அனுபவிக்கிறார்கள். ஆகவே அப்பொருளுடையான் தன்னாலே செய்யப்பட்டு வந்த தர்மம் எவ்வளவோ அவ்வளவுக்கும் இவன் இறந்து எந்த லோகம் பிறந்திருப்பானாலும் பின்தொடர்ந்து போய் அங்கு அவனை சாரும். இவ்வாறன்றி பாபம் செய்திருப்பானாயின் முன் சொன்னது போலவே பின்பற்றி நரகலோகம் போயிருப்பானாலும் அங்கும் அவனை அது சார்ந்துவிடும் அந்த பாப கர்மம். இதனால் மண்ணில் மறுத்து வைத்த பொருள் இவனுக்குமன்றி மண்ணாய் போய்விடுமே என்று திரும்பிப் பெறுவதில்லையாம். அன்றை வேறு யாரும் அதை கண்டு எடுத்துக் கொண்டு அனுபவிப்பார்களே தவிர உடையவர்க்கு ஒரு பைசாவும் பிரயோஜனப்படாவாம். இதனால் இத்தனை விதங்களாக செலவாகக்கூடிய திரவியத்தை விவேகிகள் தர்ம வழியில் என்றவாறு செலவிடாமல் போகார்கள். அன்றையும் செல்வநிலை உணர்ந்தவர்கள் பிறந்தவன் இறப்பான், இறந்தவன் பிறப்பான் என்றும் அவ்வித மரண சமயம் என்ன சமயம்தான் என்று அறியாது, தனக்கு தெரியாத எந்த சமயத்திலோ எங்கோ முடிந்துவிடும், கேவலம் ரசமற்றதான எலுமை கடிக்கும் சுவானத்துக்கு மனம் பொருந்திய நெய்யானது எப்படி வெறுப்பாயிருக்குமோ, அதேபோல மகாபாபிகளுக்கு புண்ணியம் என்பது போராட்டமாகும். ஒருவன் இறந்து அவனை ஈமக்கடன் செலுத்த ருத்ரபூமிக்கு கொண்டு செல்லுங்கால் அவனால் தேடி வைத்த பொருளில் ஒரு சிறிதளவு, அதாவது 3 பைசா வேணும் அப்பாடையில் வைத்து அனுப்புவதில்லை. இது யாவர்க்கும் விகசிதம். பந்துமித்ராள் யாவரும் சுடலைவரை சென்று சவத்தை அக்னி பகவானுக்கு ஆகுதி கொண்டுவது எப்படி ஆகிறது என்றால், இவன் ஜென்மகாலத்துள்ளே ஓர் சிறிது தர்மதானமும் இல்லாதவன் ஆகையால் இவனை நாமெல்லாம் சுடலைவரை சென்று அக்னியால் தகிக்கச் செய்து கண்ணால் பார்க்க வேண்டும் என்பது போலவே ஆகும். இத்தனையும் அறிந்துள்ள துக்தர்கள் பாவ விசேஷத்தாலே தர்மத்தையே அடியோடு விரோதித்து விடுகிறார்கள். மகான் துக்காராம் சுவாமியை ஒருமுறை வணங்கி நமஸ்கரித்து துதிப்போமானால் எந்தெந்த ஜென்ம சம்பந்த பாவங்களானாலும் பறந்து போகும். அத்தகையரான பரம பாகவத சுவாமிகள் எனது ஜென்ம சுகிருதத்தினாலே உன்னை ஒரு பொருட்படுத்தி இவர்களை உன்பால் அனுப்பி வைத்தார்கள். உனக்கோ தேவாமிர்தத்துக்கு ஒப்பாயுள்ள புண்ணியம் தான தர்மம் இவை வெறுப்பாய்விட்டது. யான் என்ன செய்ய முடியும்? எனக்கனன்று சோகப்பட்டு துக்கித்தாள். இத்தனை நியாய நீதிகளையும் கேட்டிருந்த கணவனான ஈயா பக்தன், அடி வைத்தியமே, உனக்கும் அவர்களை பிடித்த சீஷம் பிடித்து விட்டார் போலிருக்கிறதே. நீ என்ன புண்ணியத்தையும் பாவத்தையும் கண்டுவிட்டாய்? இதற்காக நீ ஏன் கவலைப்படுகிறாய்? உன் வேலையை நீ பார்த்து வா. இன்னும் யார் எதை சொல்லினும் யான் ஒரு பைசா கூட கொடுக்கப் போவதில்லை. இல்லறத்தான் தன் பெஞ்சாதியிடத்தில் விரோதப்பான்மையை வைத்துக் கொள்வான், ஆனால் அவனுக்கு சௌக்கியமிராது என்பார்கள். அதை உத்தேசித்து பார்த்தால் நீ அதிகமாகச் சொல்ல ஆரம்பிக்கிறாய். உனக்கு அப்படி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் உன்னுடையதான ஓட்டை நாட்டை பாத்திரங்களை வேண்டுமானால் கொடேன் என்று சொல்ல, அப்பெண்மணி அது கேட்டு, உடனே இவ்வளவாகிதும் சொன்னீரே, இனி அனைவரும் கடை தேறினால் போலானோ என்று ஒரு பழைய ஓட்டைச் சொம்பை கொண்டு வந்து வந்தவர்களிடத்தில் வைத்து, ஏ உத்தமர்கள், காருண்ய பிரபாகரான துக்காராம் சுவாமிகளிடத்திலே இந்த பாத்திரத்தை கொடுத்து இதை தங்க பாத்திரமாக அங்கீகரித்தல் வேண்டும் என்று அவர்களிடம் பிரார்த்தித்து, துக்காராம் சுவாமிகள் இருக்கும் திக்கு பக்கமாக பார்த்து நமஸ்கரித்தும் எழுந்தனர். அவர்கள் சொம்பை பெற்றுக்கொண்டு வந்து துக்காராம் சுவாமிகளிடத்தில் கொடுத்தனர். அதை சுவாமிகள் வாங்கியவுடன் அவரது ஹஸ்த ஸ்பர்சத்தால் உலகர் பார்வைக்கே தங்கபாத்திரமாய் காணப்பட்டது. அப்போது துக்காராம் சுவாமிகள் அந்த கிராமவாசிகளை பார்த்து, நீங்கள் அந்த கொடாக்கண்டனை மகா லுப்தன் என்று சொல்லியிருந்தீர்களே, அவ்வளவு யோக்கியன் எவ்வாறு இந்த தங்கச் சொம்பை ஈந்தான் என்ன? அதைக் கண்டு அவர்கள் மிக அதிசயித்தவர்களாய் அச்சொம்பை பரீட்சித்து பார்க்க பத்தரை மாற்று தங்க சொம்பாயிருக்க கண்டு சுவாமிகளை பார்த்து, ஏ சுவாமிகள், அவன் மிகவும் லோபி என்று சொன்னது சத்தியமே. யார் சொன்ன போதிலும் ஒரு பைசாவும் கொடுப்பதில்லை என்று சொன்னதும் உண்மையே. மகா கற்புடைய மங்கையான அன்னோன் மனைவியானவள் ஏதும் என்பதை கொடுங்கள் என்று வெகு நீதி நியாயங்களெல்லாம் எடுத்து ஓதியும் அவன் போடி போ என்று சொல்லிவிட்டான். பிறகு அவ்வம்மை இந்த சொம்பை கொடுத்து அங்கீகரிக்கும்படி மிகவும் பிரார்த்தித்தனர். அதன் மேல் இதை வாங்கி வந்தோமே தவிர அவன் கொடுக்கவே இல்லை. அவனது மனைவியால் இச்சொம்பை கொடுக்கும் போதே பெரியவர்களாகிய காருண்ய சுரூபரான மகானிடம் கொடுத்து இதை தங்கச் சொம்பாக பாவிக்க வேண்டும் என்றே சொல்லுங்கள் என்று எங்களிடம் கொடுத்தனர். அந்த அம்மாள் சொற்படியே அது உள்ளபடியான தங்க சொம்பாயிற்று. சாக்ஷாத் பண்டரிநாதரே தம்முருவாக இங்கு எழுந்தருள் இருக்கிற போது மிக பிரசித்திக்கு ஏதுவான மகா மகிமைகள் உண்டாக வேண்டியது கிரமம்தானே என்று வாழ்த்தி கொண்டாடினார்கள். உடனே துக்காராம் சுவாமிகள் வித்வானை வருத்தி தன் முன் நிறுத்தி சந்தனாதே தாம்பூலங்கள் கொடுத்து சேகரமான ரூபாயையும் தங்கப்பாத்திரத்தையும் வித்வான் கையில் கொடுத்து உபசாரம் சொல்லி, ஏ வித்வரத்னமே, பண்டரியபுரம் இருந்து வந்த தாம் எங்களது பங்கில் பண்டரிநாதனாக உள்ளாய் என்று அவருக்கு ஆனந்தமர கூறி பண்டரியபுரம் போய் வருக என்று அனுப்பி வைத்தனர். வித்வான் சம்பாவனை இம்மட்டோடு முடிய துக்காராம் சுவாமிகள் ஓர் நாளிரவில் சொப்பனம் ஒன்று கண்டனர். அதாவது சுவாமிகள் இந்திராணி நதிஸ்தானத்துக்குச் சென்றனர். அப்போது ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் பிராமணாம்சம் பெற்று அவர் எதிராக தோன்றியிருக்க, அப்போது துக்காராம் சுவாமிகள் ஸ்நானம் செய்துவிட்டு உலர்ந்த மணிவஸ்திரமணிந்து அவ்வந்தனருக்கு அஷ்டாங்க நமஸ்காரம் செய்து, ஏ சுவாமிகள், எனது இன்மாந்திர சுகிருத்தத்தினாலே ஸ்ரீ பண்டரீ பகவான் தம் உருவமே போல வந்துள்ள எனக்கு அதிதியாயினர். அதனாலே என்பால் தயவு வைத்து என் நகத்துக்கு எழுந்தருளி வந்து பிரசாதம் அருந்தி எளியனை மகா உத்தமனாகச் செய்ய வேண்டுமாய் பிரார்த்திக்க, அது கேட்ட அந்தனர், ஐயனே, யானோ போஜன விஷயத்தில் நன்றாய் அருந்தக்கூடியவன் ஆகையால் ஒருவேளை போஜனத்துக்கு கால் சேர் நெய் போடுவீரானால் அருந்துவதற்கு தடையில்லை என்று சொல்ல, அது கேட்ட சுவாமிகள் சந்தோஷித்தவராய் அப்பிராமணரை தன் நகத்துக்கு அழைத்து வந்து இருக்கச் செய்து மனைவியிடமாகச் சொல்கிறார், பெண்ணே, ஸ்ரீ பண்டரீ பகவானவர் பிராமண வேஷதாரியாய் நம் மகத்திற்கு அதிதியாய் எழுந்தள்ளி வந்திருக்கின்றார். ஆகையினாலே அதிதியார்க்கு நம்மகமுள்ள அன்னமிட்டு கால் சேர் நெய் வார்க்க வேண்டும் என்று கூற, அது கேட்ட அம்மையார், இப்பிராமணன் இவ்விடமிருந்து வந்தவன் நெய் கிடைப்பதுதான் அரிதாயிருக்கிறது. கொஞ்சம் அன்னசுத்தியானால் தேவலை, கொஞ்சமாக கால் சேர் வேண்டும் என்றால் நான் எப்படி எங்கே போய் வாங்கி வருவேன் என்று அழுத்து சொல்ல, இது கேட்ட அதிதியா அப்போதே மறைந்து போயினர். இவ்வாறாக கனாக்கன்று துக்காராம் சுவாமி விழித்துக் கொண்டவராய் சொப்பனத்தை விந்தே கவலையிற்று என் உயிர்த்துணைவரான பண்டரீ பகவான் விரும்பிய பதார்த்தத்தை படைக்காததால் மறைந்து போயினர் என்றும், அவ்வளவு அபாத்தியனாய்விட்டேனே என்றும் மனம் வருந்தினவராய் எம்பெருமானை புகழ்ந்து கொண்டாடி, அவர் தனக்கு சொப்பனத்திலே தோன்றியருளிய மாசித்திங்கள் சுக்லபக்ஷே தசமி சமயோக குருவாரத்தை தான் பலமுறை தோத்தரித்துக் கொண்டிருந்தார். பொறாமையை பூஷணமாகக் கொண்ட சில அந்தன சீலர்கள் திக்காராம் சுவாமிகள் பாடியருடைய விருத்தப்பாடல் புத்தகங்களானவை பக்தி மார்க்கானுகூலமாய் அமைந்து கர்ம கிரியா விஷயங்களுக்கு விரோதமாய் விளங்கினமையாலே புத்தகங்கள் அனைத்தையும் கைக்கொண்டு ஆற்று வெள்ளத்தில் விட்டு விடுவோம் என்று எடுத்துச் சென்று ஆற்றில் விட்டு வந்து விட்டோம் என்று துக்காராம் சுவாமிகளிடமும் நேரே கூறினர். ஆனால் அப்புத்தகங்கள் 13 தினங்கள் வரையிலும் ஜலத்துள் அமிழ்ந்து போகாமலும் நனையாமலும் விதந்தே இருந்து வந்ததால் தாம் பாடியது எம்பெருமானுக்கு சம்மதமாகவே இருக்கிறதாக நம்புகிறோம் என்று கூறிச் சென்றார்கள். சுவாமிகள் இவ்வாறாய விஷயம் காதிற்படவே மகா வருத்தமடைந்தவராய், ஏ பண்டரி பிரபுவே, தேவரிலிருந்து அனுமதி கொண்டு நாமதேவர் கணக்கெட்டதில் குறைவான வருத்தப்பாசங்களை பாடி முடித்தேன். அப்புஸ்தகத்தை பிராமணர்கள் ஆற்றில் போட்டுவிட்டார்களாம். எனக்குள்ளே பிரவேசித்து உம்மை நீராகவே சுத்தி செய்து கொண்டனை. அவ்வாறு தாம் கூறிய விருத்தப்பாக்களை தாமே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று பொறுப்பு வைத்து பின்னர் பகவஸ்தோத்திரங்களை பாடி வந்தார். அச்சந்தர்ப்பத்திலே ஸ்ரீ பண்டரிநாதன் ஓர் குழந்தையைப் போல் தோன்றி வந்து துக்காராம் சுவாமியை அடைந்து, நீர் அது விஷயமாக கவலைப்பட வேண்டாம் என்று கூறி மறைந்து ஆற்றுதலத்தில் நிறைந்துள்ள விருத்த புத்தகங்கள் அனைத்தையும் அணிந்து போகாமல் நம் காப்பாற்றிக் கொண்டு வந்தனர். 13 தினங்களும் சென்ற பின்னர் அப்பிராமணர்கள் ஆற்றில் விட்ட புத்தகங்களை எல்லாம் பார்க்க தாங்கள் ஆற்றில் விட்டவைகள் நனையாது மேலேயே மிதப்பக் கண்டவர்களாய் ஆச்சரியமடைந்து, பகவத்பக்தன் பேரில் நாம் விரோத மனப்பான்மை செய்து மிக்க அபசாரத்துக்கு உள்ளானோம் என அனுதபித்தவர்களாய் அக்கிரந்தங்களை கொண்டு வந்து துக்காராம் சுவாமியாருக்கு எதிரே வைத்தவர்களாய், ஏ மகானுபாவரே, வேத சாஸ்திராதி எதிகாதங்களை உணர்ந்த வித்யா கர்வத்தினாலும் ஸ்நான அனுஷ்டான ஜப தபங்களையெல்லாம் முக்காலமும் செய்து வரான் என்ற வேதியர்கள் நாமே என்ற இருமாப்பினாலும் முன்னே மும்மூர்த்தி சுரூபர்களான ஞானதேவர் என்ன, நிவர்த்தி தேவர் என்ன, சோபான் தேவர் என்ன ஆக இம்மூவரும் ஜாதி பிரஷர்கள் என்று ஒதுக்கி வைத்த அந்தவர்களைப் போலும் தமத்திலே நமக்கு இணையான வல்லமை உடையவர்கள் எவரும் இல்லை என்று அம்பரீஷ சக்கரவர்த்தியாரிடம் அபசாரம் பெற்றவரான துர்வாசரைப் போலவும் ஹரிச்சந்திரன் சத்தியவந்தன் என்று கூறிய வசிஷ்டரை தேவசபையிலே அவ்வரசன் அசத்தியன் என்று வாதாடி தன் தவத்தின் பலத்தை எல்லாம் இந்த அவமானம் பெற்றவரான விஸ்வாமித்ர மகர்ஷியைப் போலும் எங்களுடைய ஞான ஹீனத்தினாலே தங்களது பேராற்றலை அறிய மாட்டாமல் அபசாரத்திற்கு உட்பட்டோம் என்று கூறி துக்காராம் சுவாமிகளுக்கு நமஸ்காரம் செய்து மன்னித்து அருள வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தனர். 7வது அத்தியாயம். துக்காராம் சுவாமிகள் சரீரத்தோடு வைகுந்த பதவி பெறுதல். மேற்கூறிய வேதியர்களுக்கு துக்காராம் சுவாமி நமஸ்காரம் செய்தவராய், என் உயிர் துணைவரான ஸ்ரீ ருக்மணி சமேதனுக்கு வந்தனம் செய்யப்பட்டவர்களான நீங்கள் சந்திரோபசாரம் செய்தது நியாயமாகாது. அடியேன் விசேஷ குணங்களோடு கூடிய வைஷ்ணவனாய் இருக்கும்படியாக ஆசீர்வாதம் செய்ய வேண்டுகிறேன் என்று கூறி அவர்களை அனுப்பிய புத்தகங்களைக் கண்டு சந்தோஷப்பட்டு ஸ்துதி செய்து கொண்டே ஸ்ரீ பாண்டுரங்கன் சன்னிதியில் போய், ஏ தேவதேவா, முதக்கடவுளும் புருஷோத்தமனும் சர்வாண்ட புவனங்கட்கு ஆதார பூதனும் விஸ்வதேவனும் தாமேயாகும். முக்தாத்மாக்களிலே விரத்தகுந்த மோட்சஸ்தானம் சகலமான ஜெகத்துக்கும் தேவரிதாலே வழங்கப்பட்டிருக்கிறது. வாயுவும் அக்னியும் வருணனும் சந்திரனும் பிரம்மனும் பிரம்மா பிரதாவான மகாவிஷ்ணு மூர்த்தியும் தேவரேரேயாகும். ஆகையால் தேவரேற்கு நான் மிகவும் நமஸ்காரம் செய்கின்றேன். தேவரேற்கு முன்னதாயும் பின்னதாயும் சர்வதிக்குகளிலும் நோக்கி தண்டி நடுகிறேன். புண்டரீக வரதனே, மூலபுருஷனே, புருஷோத்தமனே, சேஷ சயனனே, ஏ சுவாமி, தேவரீரது யாத்த சுரூபமானது வாசாவினாலே அளவிட்டுச் சொல்ல முடியாதது. நீரே பஞ்சபூதாத்மகமாக விளங்குகின்றீர். மனம் புத்தி அகங்காரம் சித்தம் ஆகிய சதுர்வித அந்தகரணங்களும் பிரகிருதியும் இதனிதமின்மையதாகிய புருஷனுமாய் விளங்குகின்றீர்கள். பிரம்மா முதலாகிய அனுப்பிரமாணமாகிய நாம் ரூபரகிதங்களுமாகி தேசகால வேதங்களாய் சேர்ந்து இரா நின்ற இவ்வுலகமெல்லாம் பார்க்கும்போது உனது சரீரமாகவே தோன்றுகிறது. அதிபூர்வ காலத்திலேயே வாசுதேவா, நினைது உந்திக் கமலத்தின் கண் தோன்றி பிரபஞ்ச சிருஷ்டி நிமித்தமாக வந்த பிரம்மதேவ சுரூபத்திற்கு நான் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்கிறேன். இந்திரன், சூரியன், ருத்ரன், அஷ்டவசுக்கள், அக்னி தேவதை, மருத்துக்கள், சந்திரன் என்கிற பல ரூப பேதங்களாய் விளங்கியுள்ளதான உமது மகாஸ்வரூபத்திற்கு யான் 1000 நமஸ்காரங்கள் செய்கிறேன். விவேக சூன்யமாகி டம்பம் அதிகரித்து பொறாமையும் தீய காரியாதிகளிலேயும் சந்தோஷத்தை அடைந்து உத்தம காரியாதிகளிலே வெறுப்படைந்தும் விளங்கான் என்று தேவரீரது அசுர அம்சங்களுக்கும் நமஸ்காரம் செய்கிறேன். இன்னும் புத்திமயமாய் இச்சுரூபத்தினிடத்திலும் நிர்முடாத்மாக்களிலும் மேலாயுள்ள அஜ்ஞானமயமாயிராத சத்தான விஷயாதி ருச்சியுள்ளதான உமது பக்ஷஸ்வரூபாதிகளுக்கு நமஸ்காரம் செய்கிறேன். மகா கொடியதாகியும் பயங்கரமானதாகியும் கடமையாயுள்ள தேவரீரது ராட்சசாம்சங்களுக்கும் நமஸ்கரிக்கிறேன். மோக்ஷ சாம்ராஜ்யத்திலே வாழக்கூடியதற்கு உள்ள புண்ணிய பிராப்தியை உண்டு பண்ணும் தேவரீரது தர்மஸ்வரூபாதிகளுக்கு நமஸ்காரம் செய்கிறேன். மனக்கிளர்ச்சி மிச்சமாய சங்கமாதிகள் ஒழித்து எவ்விடமும் சென்று வரும் சக்தி வாய்ந்துள்ள
சித்தர்மயமாயிருக்கிற மகா சித்தஸ்வரூபமாகிய உமக்கு நமஸ்கரிக்கிறேன். விவேக அவிவேக உள்ளத்திரனமாக வாசம் செய்து சர்வ புவனமும் வைகுண்டத்தில் உள்ள எல்லா ஜீவோத்கிருஷ்டங்களையும் விகாரமில்லதாகவும் நித்தியமாகியும் இருக்கின்ற எந்த பரமாத்ம சுரூபமாய் இருக்கின்றதோ அந்த நித்திய ஹேதுவாகியும் உள்ள இந்த சர்வசக்தி வாய்ந்த ஸ்ரீ பண்டரிநாதா தமது இரண்டு பாதார விந்தங்களிலும் சரணாகதியாயினேன் ஸ்தோத்திரம் செய்து ஸ்ரீ ருக்மிணி சமேதனான எம்பெருமானை ஆலிங்கனம் செய்து கொண்டு பரமானந்த சுரூபமா ஸ்வரூபனாய் சர்வஜனும் சர்வசக்தரும் அபரிமிதமான அற்புதங்கள் விளங்கச் செய்தவருமான துக்காராம் சுவாமிகள் ஸ்ரீ புண்டரீகாட்சனது கிருப்பையினாலே தமது தேகத்தோடும் ஸ்ரீ வைகுந்த மாநகரம் அடையப் பெற்றார். இத்தகைய சர்வசாம்ராஜ்ய அபரிமித சம்பன்னரான துக்காராம் சுவாமிகளது நீதியான நல்ல சத்துகுணாமிர்த சீலமும் மகிமா பிரதாபங்களும் மகா கீர்த்தியையும் கொண்டாடத்தக்கவர் பரமபுருஷன் அல்லாது வேறு யாவராலும் ஆகாத காரியமாகும். மற்றும் துக்காராம் சுவாமிகள் ஸ்ரீ வைகுந்த க்ஷேத்திரத்தை அடைய பெறினும் இப்பூமண்டலத்தில் உள்ள அநேக பக்த சீதர்களது சொப்னத்தில் பிராப்தமாய் அவர்கள் கிருதார்த்தார்கள் ஆகும்படி அனுகிரகித்துக் கொண்டிருந்து வந்தனர். ஸ்ரீ பாண்டுரங்க பரபிரம்மனே நமஹா. திருமாலுக்கினிய பக்த தீரனாகி தேவநகர் வாழ் துக்காராமன் வாழ்க. மருமவன் காதையினை மகிழ்ந்தென்னாலும் மாநிலத்தே கற்றோர் கேட்டோரும் வாழ்க. பெருமை பெருமறை வாழ்க. வான் பெய்து ஓங்க பேசும் இதிகாசமிதை பழியில்லாமலே அருமையுற வச்சிட்டு வெளியிட்டோர்கள் அவனிமிசை என்னாலும் வாழ்க மாதோ. துக்காராம் சுவாமிகள் திருவடிகளே சரணம். துக்காராம் சுவாமிகள் சரித்திரம் முற்றிற்று.